உதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்புள்ளங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் விருந்தாக வத்திக்கான் வானொலி இன்று வழங்கும் நிகழ்ச்சிகள் விதையாகும் கதைகள், விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள், உள்ளிருந்து உடைப்படும் முட்டை. தன் வாழ்வை பின்னோக்கி பார்த்த முதியவர் ஒருவர் தன் எண்ணங்களை இவ்வாறு பதிவு செய்துள்ளார்.
நான் புரட்சிகளை அதிகம் விரும்பிய இளைஞனாய் இருந்தபோது, கடவுளே உலகை மாற்றும் வரந்தா என்று இறைவனிடம் வேண்டினேன். நடுத்தர வயதை அடைந்தபோது என் வேண்டுதல் சிறிது மாறியது. கடவுளே, என் குடும்பத்தினரை, நண்பர்களை, என்னை சுற்றியுள்ளவர்களை மாற்றும் வரந்தா என்பது என் ஜபமானது. இப்போது வயது முதிர்ந்த நிலையில் என் இறுதி நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன என்பதை உணர்கின்றேன். இப்போது கடவுளே, என்னையே நான் மாற்றிக்கொள்ளும் வரந்தா என்பதே என் வேண்டுதலாக உள்ளது. இந்த ஜபத்தை நான் ஆரம்பத்திலிருந்தே வேண்டியிருந்தால் என் வாழ்வு எவ்வளவோ மாறியிருக்கும். ஒருவேளை என்னை சுற்றியிருந்தவர்களும் இந்த உலகமும் மாறியிருக்கும்.
வெளியிலிருந்து வரும் சக்தியால் முட்டை உடைக்கப்பட்டால் உள்ளிருக்கும் உயிர் கொல்லப்படும். உள்ளிருந்து உருவாகும் சக்தியால் அந்த முட்டை உடைபட்டால் உயிர் வெளியே வரும். மாற்றங்களை பற்றி சிந்திக்க தகுந்ததொரு காலம் தவக்காலம். இந்த மாற்றங்கள் உள்ளிருந்து ஆரம்பமானால் உன்னத நிலையை நாம் அடையலாம்.
விவிலிய தேடல், சிலுவையில் அறையப்பட்டவரின் அழைப்பு, பகுதி 1.
எனது அருமை அன்புள்ளங்களே, பிப்ரவரி 26 சிறப்பிக்கப்படும் திருநீற்று புதனுடன் தவக்காலம் ஆரம்பமாகின்றது. திரு அவை வரலாற்றின் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கால அளவுகளில் தவக்காலம் கடைபிடிக்கப்பட்டது. நாளடைவில் அதற்கு 6 வாரங்கள் என்ற கால அளவு வரையறுக்கப்பட்டது. இந்த 6 வாரங்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகள் உண்ணா நோன்பு நாட்களாக கடைபிடிக்கப்படாததால் தவக்கால நோன்புகள் 36 நாட்களே இடம்பெற்றன. ஆனால் இயேசு பாலைநிலத்தில் தவமுயற்சிகளை மேற்கொண்டது 40 நாட்கள் என்ற கருத்தை மனதில் கொண்டு இந்த 36 நாட்களுடன் இன்னும் 4 நாட்களை இணைத்து தவக்காலத்தின் 40 நாட்கள் என்ற நியதி 7ஆம் நூற்றாண்டில் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த 40 நாள் தவ முயற்சிகள் திருநீற்று புதனுடன் ஆரம்பமாகின்றன. அன்பு இதயங்களே, இந்த வழிபாட்டு காலத்திற்கு வழங்கப்பட்டுள்ள தவக்காலம் என்ற தமிழ்ச் சொல் ஆங்கிலத்தில் லென்ட் அல்லது லென்டன் சீசன் என்று அழைக்கப்படுகின்றது. லென்ட் என்ற சொல் லென்தே என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. லத்தீன் மொழியில் லென்தே என்றால் மெதுவாக என்று பொருள். லென்டன் என்ற சொல் லெங்டன் என்ற ஆங்கிலோ சாக்சன் சொல்லிலிருந்து வந்தது. இதன் பொருள் வசந்தகாலம். அன்பு நெஞ்சங்களே, மெதுவாக வசந்தகாலம் என்ற இரு சொற்களையும் இணைக்கும் போது உருவாகும் மெதுவாக வரும் வசந்தகாலம் என்ற சொற்றொடரை தவக்காலத்திற்கு அழகியதொரு அடையாளமாக நாம் எண்ணி பார்க்கலாம்.
அன்பு நெஞ்சங்களே, உலகின் பல நாடுகளில் 3 மாதங்கள் குளிர்காலம். குளிர்காலத்திற்கு முன்னர் 3 மாதங்கள் இலையுதிர்காலம். எனவே ஏறத்தாழ 6 அல்லது 7 மாதங்கள் மரங்களும் செடிகளும் தங்கள் இலைகளை இழந்து பனியில் புதைந்து போகும். இந்த மாதங்களில் மரங்களையும் செடிகளையும் பார்க்கும்போது அவற்றில் உயிர் உள்ளதா, அவை பிழைக்குமா என்ற ஐயம் மேலோங்கி இருக்கும். ஆனால் அந்த பனிக்குள்ளும் சிறு துளிர்கள் கண்ணுக்குத் தெரியாதபடி வளர்ந்திருக்கும். பனிப்போர்வை சிறிது சிறிதாக கரையும் போது புதைந்து போன துளிர்கள் தலை நிமிரும். வசந்த காலத்தில் தாவர உலகம் மீண்டும் தழைத்து வரும். அன்புள்ளங்களே, வசந்தம் கேட்பதற்கு அழகான சொல், அழகான எண்ணம், உண்மைதான். ஆனால் அந்த வசந்தம் வருவதற்கு முன் சவால்கள் நிறைந்த மாற்றங்கள் பொறுமையாக நிகழ வேண்டும். 6 மாதங்களாய் உயிரற்றதுபோல் காட்சியளிக்கும் தாவர உலகில் திடீரென ஓர் இரவில் மாற்றங்கள் உருவாகி அது பூத்து குலுங்குவது கிடையாது. நம் கண்ணையும் கருத்தையும் ஈர்க்காத வண்ணம் மிக மிக மெதுவாக வசந்தகாலம் வந்து சேர்கின்றது. மெதுவாக நிதானமாக மாற்றங்களைக் கொணரும் வசந்த காலம் தவக்காலத்திற்கு அழகியதோர் அடையாளம்.
அன்பு இதயங்களே, அடையாளங்கள் மனித வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தவக்காலம் என்றதும் பொதுவாக சாம்பல் சாக்குத்துணி என்ற கடினமான அடையாளங்கள் நம் மனதை நிரப்பும். ஆனால் தவக்காலத்தை மாற்றங்களைக் கொணரும் வசந்த காலம் என்ற கோணத்தில் பார்க்க நம்மை அழைக்கின்றது திரு அவை. மாற்றத்தை, குறிப்பாக மனமாற்றத்தை உருவாக்க நமக்கு வழங்கப்பட்டுள்ள ஓர் அரிய வாய்ப்பு இந்த தவக்காலம்.
இதோ புதிய காலம் மிக புனிதமானது, புதிய வசந்த காலம் தவக்கோலமானது.
இதோ புதிய காலம் மிக புனிதமானது, புதிய வசந்த காலம் தவக்கோலமானது.
எனது அருமை அன்புள்ளங்களை, மாற்றத்தை நமக்கு நினைவுறுத்த தவக்காலத்தின் முதல் நாளான திருநீற்று புதனன்று நாம் பயன்படுத்தும் ஓர் அடையாளம் சாம்பல். இஸ்ரேல் மக்கள் மேற்கொண்ட தவ முயற்சிகளுக்கு சாக்குத்துணியும் சாம்பலும் முக்கியமான அடையாளங்களாக இருந்தன என்பதை விவிலியத்தில் ஆங்காங்கே நாம் காண்கின்றோம்.
சாக்கு உடையணிந்து புழுதியை தங்கள் மேல் பூசிக்கொண்டு நோன்பிருக்குமாறு அம்மாதத்தின் 24 நாளன்று மக்கள் ஒன்று கூட்டப்பட்டனர்
என்று நெகேமியா நூலிலும்,
நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக் கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான்
என்று யோனா நூலிலும்,
மகளாகிய என் மக்களே, சாக்கு உடை உடுத்துங்கள், சாம்பலில் புரளுங்கள். இறந்த ஒரே பிள்ளைக்காக துயருற்று அழுவது போல் மனமுடைந்து அழுது புலம்புங்கள்
என்று இறைவாக்கினர் எரேமியா நூலிலும் நாம் வாசிக்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, திருநீற்று புதனன்று அருள் பணியாளர் நம் நெற்றியில் சாம்பலைக் கொண்டு சிலுவை அடையாளம் வரையும் போது,
மனம் திரும்பி நற்செய்தியை நம்புவாயாக
என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். சில ஆண்டுகளுக்கு முன் சாம்பலை பூசும் நேரத்தில் அருள் பணியாளர் பயன்படுத்திய வார்த்தைகள் நமது இறுதி முடிவை நினைவுறுத்தும் வார்த்தைகளாக அமைந்தன.
நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். அன்புள்ளங்களே, சாம்பலை அழிவின் அடையாளமாக மட்டும் எண்ணி பார்க்காமல் புதிய மாற்றங்களை கொணரும் அடையாளமாகவும் காண்பதற்கு சாம்பலிலிருந்து மீண்டும் உயிர் பெற்றெழும் ஃபீனிக்ஸ் பறவையை தவக்காலத்தின் ஓர் அடையாளமாக நாம் சிந்திக்கலாம். 500 அல்லது 1000 ஆண்டுகள் வாழ்ந்ததாய் சொல்லப்படும் இப்பறவை தன் வாழ்நாள் முடியும் வேளையில் தனக்கென கூடு ஒன்றை கட்டி அதற்குள் அமர்ந்து கொண்டு தன் கூட்டுக்கு தீமூட்டும். தீயில் எரிந்து அப்பறவை சாம்பலாகும் போது அதன் அடுத்த தலைமுறையான பறவை வெளிவரும். அன்புள்ளங்களே, ஃபீனிக்ஸ் பறவையை பற்றிய இத்தகவல் உண்மையா இல்லையா என்ற ஆராய்ச்சிகளை விலக்கிவிட்டு சிந்தித்தால் அற்புத எண்ணங்களை உருவாக்கும் ஒரு காட்சி இது. நெருப்பை அழிவு கருவியாக பார்த்து பழகிவிட்ட நமக்கு பல வேளைகளில் அந்நெருப்புக்குள் நிகழும் புதுமைகளை மறந்துபோக வாய்ப்புண்டு.
அன்பு இதயங்களே, தீயில் இடப்படும் பொன் இன்னும் கூடுதலாக மின்னுவதைப் போல் தன்னையே தீயிட்டு கொளுத்திக் கொள்ளும் ஃபீனிக்ஸ் மறுபிறவி எடுத்து வருவது போல் இந்த தவக்காலமும் அதில் நாம் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளும் நம்மை புதுப்பிறப்பாக மாற்ற வேண்டும், நம்மையும் புடமிட்டு மெருகேற்ற வேண்டும். அன்பு இதயங்களே, தவக்காலத்தின் ஆரம்பத்தில் நாம் பயன்படுத்தும் சாம்பலையும் அடிக்கடி அழிவின் அடையாளமாகவே நாம் பார்க்கின்றோம். சாம்பல் உயிர் வளர்க்கும் உரமாகவும் பயன்படுவதை நினைத்து பார்க்க வேண்டும். பொன்னை புடமிட நெருப்பு பயன்படுவது போல் உலோகங்களை தூய்மையாக்க சாம்பலும் பயன்படுகின்றது இல்லையா? அன்பு இதயங்களே, நெருப்பு, சாம்பல், ஃபீனிக்ஸ் பறவை, வசந்தம் என்ற எண்ணங்களோடு நமது தவக்கால முயற்சிகள் ஆரம்பமாகட்டும்.
மனம் திரும்பு மணிரா
அன்புள்ளங்களே, தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளில் ஒன்றாக நம் விவிலிய தேடலில் கல்வாரியில் சிலுவையில் அறையுண்டிருந்த இயேசு கூறிய பொன்மொழிகளை அவர் நம் ஒவ்வொருவருக்கும் விடுக்கும் அழைப்பாக எண்ணி பார்க்க முயல்வோம். தவக்காலத்தின் 7 விவிலிய தேடல்களிலும் கல்வாரிக்குச் செல்வோம். அங்கு சிலுவையில் தொங்கியபடி நமக்கு தேவையான வாழ்க்கை பாடங்களை வழங்கிய இறைமகன் இயேசுவின் காலடியில் அமர்ந்து தியானிப்போம்.
இயேசு சிலுவையில் கூறியதாக சொல்லப்படும் ஏழு வாக்கியங்களை சிந்திப்பதற்கு முன் இந்த வாக்கியங்கள் சொல்லப்பட்ட சூழலை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அன்பர்களே, ஒரு மனிதர் சாகும் நிலையில் உள்ளார் என்பது தெரிந்தால் அந்நேரத்தில் அவர் சொல்வதை மிக கவனமாக கேட்போம். இறுதி மூச்சு போகும் வேளையில் அவர் சொல்வது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும் என்றும் நாம் நம்புகின்றோம். அதிலும் சிறப்பாக இறக்கும் நிலையில் இருப்பவர் அதிக உடல் வேதனைப்படுகிறார் என்று தெரிந்தால் அந்நேரத்தில் தன் வேதனையை பொறுத்து கொண்டு அவர் சொல்லும் வார்த்தைகள் இன்னும் அதிக மதிப்பு பெறும். இயேசு வேதனையின் உச்சியில் அந்த சிலுவையில் நம் வாழ்வுக்கு தேவைப்படும் பாடங்களை சொல்லித் தருகின்றார்.
அன்புள்ளங்களே, இயேசுவின் வேதனையை கொஞ்சமாகிலும் உணர முயல்வோம். ரோமையர்கள் கண்டுபிடித்த சித்திரவதைகளின் கொடுமுடியாக சிகரமாக அவர்கள் கண்டுபிடித்தது சிலுவை மரணம். சிலுவையில் அறையப்பட்டவர்கள் எளிதில் சாவதில்லை, அணு அணுவாக சித்திரவதைப்பட்டு சாவார்கள். கைகளில் அறையப்பட்ட இரு ஆணிகளால் உடல் தாங்கப்பட்டிருப்பதால் உடல் தொங்கும். தொங்கிப்போன நிலையில் மூச்சுவிட முடியாமல் திணறுவார்கள். மூச்சுவிட வேண்டுமாயின் உடல் பாரத்தை மேலே கொண்டு வர வேண்டியிருக்கும். அப்படி கொண்டு வருவதற்கு இரு ஆணிகளால் அறையப்பட்ட கரங்களையே பயன்படுத்த வேண்டியிருக்கும். இப்படி விடும் ஒவ்வொரு மூச்சுக்கும் மரண வேதனை அனுபவிப்பார்கள். ஒரு சிலர் இப்படி உயிரோடு போராடி எழுப்பும் மரண ஓலம் எருசலேம் நகருக்கும் கேட்கும் என்று ஒரு சில விவிலிய ஆய்வாளர்கள் சொல்கின்றனர். இந்த மரண ஓலத்தை நிறுத்தவே அவர்கள் மூச்சடைத்து விரைவில் இறக்கட்டும் என்பதற்காகவே அவர்கள் மீண்டும் மேலே எழுந்து வர முடியாதபடி அவர்கள் கால்களை முறித்து விடுவார்கள். இதையே நாம் நற்செய்தியில் கூறப்பட்டுள்ள காட்சியில் வாசிக்கின்றோம்.
இந்த மரண ஓலத்தில், வேதனை கதறலில், சிலுவையில் அறையப்பட்டவர்கள் சொல்லும் வார்த்தைகள் பெரும்பாலும் வெறுப்புடன் வெளிவரும். தங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்த மற்றவர்களையும் தங்களை காப்பாற்ற இயலாத கடவுள்களையும் சபித்துக் கொட்டும் வார்த்தைகளே அங்கு அதிகம் ஒலிக்கும். அன்பு நெஞ்சங்களே, அப்படிப்பட்ட ஒரு வேதனையின் கொடுமுடியிலும் தான் விடும் ஒவ்வொரு மூச்சுக்கும் மரண போராட்டம் நிகழ்த்தி வந்த இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தைகள் அவரது மரண சாசனம். அந்த மரண சாசனத்தின் முதல் வரிகள் இதோ:
தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை.
அன்பு நெஞ்சங்களே, தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ளும் பல முயற்சிகளுக்கு அடிப்படையாக நமக்கு தேவையானது மன்னிப்பு. மன்னிப்பு பெறுவது, மன்னிப்பு வழங்குவது என்ற கருத்துக்களை வலியுறுத்தும் இயேசுவின் இந்த முதல் கூற்றை அடுத்த விவிலிய தேடலில் நாம் சிந்திப்போம். அன்பு நெஞ்சங்களே, நாம் ஆரம்பித்துள்ள இந்த தவக்காலம் புதுமைகளால், புதிய வாழ்வளிக்கும் வசந்தத்தால் நம்மை நிறைக்க வேண்டுமென்று ஒருவர் ஒருவருக்காக மன்றாடுவோம்.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
பேராசை, பொறாமை, புறங்கூறுதல், உலகப்போக்கு போன்றவற்றுக்கு எதிராக எச்சரிக்கையாக இருக்குமாறு இச்செவ்வாய் காலை மறைவுரையில் வலியுறுத்தினார் திருத்தந்தை பிரான்சிஸ். வத்திக்கானில் தான் தங்கியிருக்கும் சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் இச்செவ்வாய் காலையில் திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை, ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்ற இந்நாளைய நற்செய்தி வாசகத்திலிருந்து தன் மறைவுரை சிந்தனைகளை வழங்கினார். பணிவாயிருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பதால் உலகப்போக்கு கடவுளின் எதிரி என்று மறைவுரையில் கூறிய திருத்தந்தை, நற்செய்தியின்படி வாழ்வதற்கு முயற்சிக்கையில் சமரசங்களை மேற்கொண்டால் உலகின் உணர்வில் ஊறிப்போய் விடுவோம், அந்நிலை அடுத்தவரை அதிகாரம் செய்ய இட்டுச் செல்லும், மற்றும் அது கடவுளின் பகைவன் என்றும் கூறினார். இச்செவ்வாய் திருப்பலியின் முதல் வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோப்பு உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பதாகும் என்று சொல்வதையும் சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிப்ரவரி 26 இப்புதனன்று தொடங்கும் திருநீற்று புதன் திருவழிபாடுகளை ரோம் நகரின் 7 குன்றுகளில் ஒன்றான அவந்தினோ குன்றில் நிறைவேற்றுவார் என்று ரோம் மறைமாவட்டம் அறிவித்துள்ளது. புனித வாரத்திற்கு தயாரிக்கும் காலமான தவக்காலத்தின் தொடக்கமாக திகழும் திருநீற்று புதன் திருவழிபாடுகளை பிப்ரவரி 26 இப்புதன் மாலை 4:30 அவந்தினோ குன்றில் உள்ள புனித ஆன்செல், புனித சபீனா ஆகிய இரு பெருங்கோவில்களில் தொடங்குவார் திருத்தந்தை பிரான்சிஸ். இப்புதன் மாலை 4:30 புனித ஆன்செல் பெருங்கோவிலிருந்து பவனியாக சென்று புனித சபீனா பெருங்கோவிலில் திருப்பலி நிறைவேற்றுவார் திருத்தந்தை. மேலும் பிப்ரவரி 27 இவ்வியாழன் காலை 10:20 ரோம் புனித ஜான் லேத்ரன் பெருங்கோவில் சென்று ரோம் மறைமாவட்ட அருள்பணியாளர்களுக்கு பாவ மன்னிப்பு திருவழிபாடு நிறைவேற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சில அருள்பணியாளர்களுக்கு ஒப்புரவு அருள் அடையாளத்தையும் நிறைவேற்றுவார்.
இன்றைய வளர்ச்சிகள், குறிப்பாக அணுவெடிப்பு, சுற்றுச்சூழல் அழிவின் வழியான வளர்ச்சி, தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சி போன்றவை மனித குலத்தையும் வருங்காலத்தையும் மாற்றவுள்ளதாக இருப்பதுடன் மனிதர் தம்மையே அழிக்கும் சக்தியை தருவதாகவும் உள்ளன என கவலையை வெளியிட்டார் திருப்பிட உயர் அதிகாரி பேராயர் வின்சென்சோ பாலியா. நல்ல படிமுறை தீர்வா, செயற்கை நுண்ணறிவு, ஒழுக்கநெறி, சட்டம், கல்வி என்ற தலைப்பில் இப்புதனும் யாழனும் திருப்பிடத்தில் இடம்பெறவுள்ள பயிற்சி பாசறை குறித்து செய்தியாளர்களை சந்தித்த பாப்பிரை வாழ்வு கழகத்தின் தலைவர் பேராயர் பாலியா அவர்கள், இன்று வளர்ச்சிகள் என்ற போர்வையில் இடம்பெறுபவை வாழ்வு குறித்த அர்த்தத்தை திரும்பவும் நாம் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றன என்றார். தொடர்ந்து இடம்பெற்று வரும் மாற்றங்கள் அல்லது வளர்ச்சிகள் மனிதகுல அடிப்படை மதிப்பீடுகளையும் ஒழுக்க நெறிகளையும் இழந்து பெறப்பட்டதாக இருக்கக்கூடாது என்ற விண்ணப்பத்தையும் பத்திரிகையாளர் கூட்டத்தில் முன்வைத்தார் பேராயர் பாலியா.
கோவிட் 19 எனப்படும் கொரோனா தொற்று கிருமியால் தாக்கப்பட்டுள்ள மக்கள் மற்றும் நாடுகளுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ள அதேவேளை, மனித சமுதாயத்தின் மீது உலகளாவிய மனித உடன்பிறந்த நிலை காட்டப்படுவதற்கு இது ஏற்ற காலம் என்று ஆசிய ஆயர் பேரவைகள் கூட்டமைப்பின் தலைவர் கர்னால் சார்ல்ஸ் மாங்போ அவர்கள் கூறியுள்ளார். மியான்மர் அரசு கொரோனா தொற்று கிருமி பற்றி வெளிப்படையாக பேசுவதற்கு கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதை முன்னிட்டு தனது முகநூலில் இச்செவ்வாயன்று உருக்கமான செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள யாங்கூன் பேராயரான கர்னால் போ அவர்கள், நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும், இல்லாவிடில் வீழ்ந்து விடுவோம் என்று எச்சரித்துள்ளார். மியான்மரில் கொரோனா தொற்று கிருமி பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ள நிலையில் அதுகுறித்து பேச்சு சுதந்திரத்தை மியான்மர் அரசு வரையறுத்துள்ளது என்றும், ஒருவர் ஒருவரை குறை சொல்லிக் கொண்டிருப்பதற்கு இதுவல்ல காலம் என்றும் கூறியுள்ளார் கர்தினால் போ.
பண ஆசையில் கிறிஸ்துவ சீடத்துவ வாழ்வை குறைத்து வாழ முயற்சிக்கும் அடிப்படைவாதிகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு இலங்கை கர்தினால் மால்கம் ரஞ்சித் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கிறிஸ்து சபையில் ஒன்றிப்பு என்ற சபைக்கும் மதம் மாறிய மரியா கஸ்தூரி என்ற பெண் தன்னை கடவுளும் இயேசுவும் சீடத்துவ வாழ்வுக்கு அழைத்துள்ளார் என்று கூறியுள்ளதை முன்னிட்டு அடிப்படைவாதம் குறித்து பிப்ரவரி 24 இத்திங்களன்று சிறப்பு அறிக்கை வெளியிட்டுள்ள கர்தினால் ரஞ்சித் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார். இறைவாக்கினர்கள் குணமளிப்பவர்கள் மற்றும் புதுமைகள் ஆற்றுபவர்கள் என்றும், தாங்கள் கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்கள் என்றும், பணத்திற்காக தங்களையே புகழ்ந்து அறிவித்துக் கொண்டு சிலர் கிளம்பியிருப்பது குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு இலங்கை கத்தோலிக்கரிடம் கூறியுள்ளார் கர்தினால் ரஞ்சித்.
நைஜீரியாவில் கடத்தலிலும் வன்முறை குற்றங்களிலும் பலியானவர்களுடன் ஒருமைப்பாட்டு உறவை வெளிப்படுத்தும் அடையாளமாக திருநீற்று புதனன்று கத்தோலிக்கர்கள் கருப்பு நிற உடைகளை அணியுமாறு அந்நாட்டு கத்தோலிக்க ஆயர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். நைஜீரிய ஆயர் பேரவைத் தலைவர் பேராயர் அகஸ்டின் அகுபேசே அவர்கள் கையெழுத்திட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டில் நிலவும் பாதுகாப்பற்ற தன்மைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முறையில் தவக்காலத்தின் ஆரம்பமாக நடைபெறும் ஜப பேரணி நாளில் கத்தோலிக்கர் கருப்பு நிற உடைகளை அணியுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர்.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.